கண்டி சீமையிலே படித்த சமுதாயம் புதிய சிந்தனைகள். எழுத்தாளர் ரா சடகோபன். இக்கட்டுரை தொடர் இலங்கையில் கோப்பி பயிர் செய்கை முடிவுற்று தேயிலை பயிர் செய்கைக்கான ஆரம்பத்தினை எடுத்துக் கூறுகின்றது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள் தேயிலை தோட்டங்களில் பட்ட இன்னல்களையும் எடுத்துரைப்பதாக அமைகின்றது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலும் நாட்டில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி காரணமாக கொழும்பை மையமாக கொண்ட தொழிலாளர் அமைப்புகள் உருவாகின. இதே காலப்பகுதியில் எழுச்சி அடைந்த பிரித்தானிய காலனித்துவத்துக்கு எதிரான தேசிய எழுச்சியின் ஓர் அங்கமாகவே இது கருதப்பட்டது. தொழிலாளர் மத்தியிலான வாசிக்கும் அறிவு, அவர்களின் உரிமைகளை அறிந்து கொள்ளவும் அதனை பெற்றுக்கொள்ள குரல் கொடுக்கவும் அவர்களை தூண்டியது. ஏஇ குணசிங்க என்ற ஆரம்பகால தொழிலாளர் தலைவர் நகர்ப்புற தொழிலாளர்களுக்கான துறைமுக, ரயில்வே, டிராம்வே, தபால் துறை, கரத்தை இழுப்பவர்கள், சலவை தொழிலாளர்கள், அச்சுத்துறை ஆகிய துறைகளை சேர்ந்த தொழிலாளர்களை ஒன்று திரட்டி வெற்றிகரமான போராட்டங்களையும் வேலை நிறுத்தங்களையும் முன்னெடுத்தார். இத்தகைய தொழிலாளர் எழுச்சிகள் எந்த விதத்திலும் மலைநாட்டு தோட்ட தொழிலாளர் மத்தியில் பரவிவிடக் கூடாது என்பதில் தோட்டதுறைமார்கள் மிகுந்த கரிசனை எடுத்துக்கொண்டனர். அதன் முதல் நடவடிக்கையாக கல்வியறிவு இம்மக்களை சென்றடைந்துவிடக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தனர். தோட்டதுறைமார்கள் சங்கத்தினர் இது தொடர்பாக தமது அங்கத்தினர்களுக்கு அறிவுறுத்தல் செய்து தொழில் சங்கத்தினர் எவரும் மலைநாட்டு தோட்டங்களுக்கு ஊடுருவி விடாமல் கவனமாக பார்த்துக் கொண்டனர். எனினும் அவர்களால் சுமார் 2 தசாப்த காலங்களுக்கே அவ்வாறு செய்ய முடிந்தது. இக்காலம் உலகெங்கும் பல புரட்சிகளும் போராட்டங்களும் வெடித்து ஓங்கி குரல் எடுத்த காலமாக கருதப்படுகிறது. 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற ரஷ்ய சோசியலிச புரட்சியே இவற்றில் மிக பிரதானமானது. இக்காலத்தில் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற கோஷம் உலகெங்கும் உரத்து ஒழித்தது. உலக தொழிலாளர் மத்தியில் அவர்கள் என்னென்ன விதத்தில் சுரண்டப்படுகிறார்கள், அவர்களது உரிமைகள் யாவை, ஏன் அவர்கள் முதலாளித்துவத்துக்கு எதிராக போராட வேண்டும் போன்ற புரிந்துணர்வு நடவடிக்கைகள் தொழிலாளர் மத்தியில் அவர்களின் அமைப்புகளாலும் அவற்றின் தலைவர்களாலும் முன்னெடுக்கப்பட்டன. இக்காலத்தில் சீனாவில் ஒரு தொழிலாளர் புரட்சி ஏற்பட்ட போதும் அது தோல்வியில் முடிந்தது. இந்தியாவில் மகாத்மா காந்தியின் தலைமையில் உருவான சுவராஜ் சுதந்திர இயக்கத்தில் விவசாய பாட்டாளி வர்க்கத்தினருக்கும் உரிமை கொடு என அவர் வலியுறுத்தினார். பிரித்தானியாவில் தொழிற்கட்சி உருவாக்கப்பட்டு அதன் தலைமையின் கீழ் பொது வேலை நிறுத்தம் ஒன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. இவற்றின் பாதிப்புகள் பிரித்தானிய காலனித்துவ நாடான இலங்கையிலும் பிரதிபலித்தன. இலங்கையில் பெருந்தோட்ட கைத்தொழிலின் வெற்றி காரணமாக பல தேசிய முதலாளிகள் உருவாகியிருந்தனர். இவர்களின் பிள்ளைகள் இங்கிலாந்து சென்று ஆங்கில கல்வி பயின்று மருத்துவர்களாகவும், சட்டத்தரணிகளாகவும், தொழில்துறை நிபுணர்களாகவும், புத்திஜீவிகளாகவும் உருவாகியிருந்தனர். இவர்கள் ஒரு பலமான மத்தியதர வர்க்கமாக தலை தூக்கி எழுச்சி பெற்றனர். இவர்கள் சுதேச மக்களின் அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பினை 1919 ஆண்டு தோற்றுவித்தனர். இந்த அமைப்பு ஆரம்பத்தில் தொழிலாளர் பால் கரிசனை கொண்டிருந்த போதும் பின்னர் அதனை கைவிட்டு முற்றிலும் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதிலேயே கவனம் செலுத்தியது. இதன் காரணமாக இக்காலத்தில் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக உருவாகியிருந்த சேர்போன் அருணாச்சலத்தின் முயற்சியால் சிலோன் தொழிலாளர் நலன்புரி அமைப்பு இதே ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அத்துடன் இந்த அமைப்பு தொழிலாளர்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் 9 அம்ச கோரிக்கை ஒன்றை உருவாக்கி அதனை இலங்கை தேசிய காங்கிரஸ் ஊடாக அங்கீகரிக்க செய்து பிரகடனப்படுத்தியது. இந்த கோரிக்கையில் தொழிலில் ஈடுபடுவது என்பது ஒரு விதமான சமூக சேவை என்பதை அங்கீகரித்து அவர்களது ஊதியத்திலிருந்து உற்பத்தியை பெற்றுக் கொள்வதற்கு முன் அவர்களின் நலனில் அக்கறை செலுத்துதல் முதன்மையானது என்ற வகையில் தொழில் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். தொழில்துறை தொடர்பான சட்டங்களில் குற்றவியல் தண்டனைகள் தொடர்பான அம்சங்களை அகற்றுதல், சிறுவயது தொழிலாளர்களை இல்லாமல் ஆக்குதல், குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்தல், வேலை நேரத்தை நிர்ணயம் செய்தல், ஒன்று கூடுவதற்கான உரிமையை தொழிலாளர்களுக்கு அளித்தல், ஆரோக்கியமான வேலை சூழலை உருவாக்குதல், அவர்களுக்கு ஓய்வும் பொழுதுபோக்கும் பெற்றுக் கொடுத்தல், பெண்களுக்கு கற்பகால நலன்களை உறுதி செய்தல் முதலான 9 அம்சங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இதனை தவிர நகர்ப்புற தொழிலாளர்களை இணைக்கும் முயற்சியின் பொருட்டு இலங்கை சமூக சேவைகள் லீக் மற்றும் இலங்கை தொழிலாளர் சம்மேளனம் ஆகிய அமைப்புகளும் தோற்றுவிக்கப்பட்டன. இவற்றை உருவாக்குவதில் சேர்பொன்னம்பலம் அருணாச்சலம், டி பி ஜயதிலக்கு, மார்டினஸ் சி பெரேரா ஆகியோர் முன்னின்றனர். இந்த காலத்தில் கொழும்பை மையமாக கொண்ட பல தொழிலாளர் நலன்சார் நடவடிக்கைகள் இடம்பெற்ற போதும் இவை எதுவுமே மலைநாட்டு தோட்ட தொழிலாளர்களை சென்றடையவில்லை. இதிலும் கூட ஒரு முக்கிய விளையம் என்னவென்றால், துறைமுகம், ரயில்வே, அச்சு தொழில், கரத்தை இழுப்பவர்கள், தபால் துறை, சலவை தொழிலாளர்கள் போன்ற தொழிலாளர்களில் 50% இந்திய தொழிலாளர்களாகவே, குறிப்பாக இந்திய வம்சாவளி தமிழ் தொழிலாளர்களாகவே இருந்தனர் என்பதுதான். எனினும் இக்காலத்தில் அமைக்கப்பட்ட தொழிலாளர் அமைப்புகள் வெறுமனே நலன்புரி சங்கங்களாகவும் அரசியல் உரிமை சார்ந்தனவாகவுமே இருந்தன. ஆனால் சேர்போன் அருணாச்சலம் சிலோன் தேசிய காங்கிரஸ் ஊடாக தொழிலாளர் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தார். 1919 நவம்பர் மாதம் இவ்வமைப்பின் மாநாட்டில் உரை நிகழ்த்துகையில், அப்போது தேசிய அரசு பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த புலம்பெயர் தொழிலாளர் மசோதா தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது, மேற்படி மசோதா புலம்பெயர் தொழிலாளர்களை வெறுமனே பண்ட பொருட்களாகவே கணிக்கின்றது. அதன் பிரகாரம் தொழிலாளர்கள் பண்டங்கள் போல இறக்குமதி செய்யப்பட்டு முதலாளிகளிடம் கையளிக்கப்படுகிறார்கள். இந்த சட்டம் காட்டுமிராண்டித்தனமான அம்சங்களை கொண்டிருக்கிறது. குடியியல் தவறுகளையும் குற்றவியல் தண்டனைகளாக அர்த்தப்படுத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடூழிய சிறை தண்டனையும் தண்டப்பணமும் அதைவிட வலி செய்கின்றது எனவும் குறிப்பிட்டார். இவரது இலங்கை தேசிய காங்கிரசினது கடுமையான எதிர்ப்பின் காரணமாக 1921 தொழிற்சங்கங்களே உருவாகியிருக்காத அந்த காலத்தில் மலைநாட்டில் தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்களின் சுதந்திரத்தை ராட்சதத்தனமாக கட்டுப்படுத்திய துண்டுமுறை முற்றாக ஒழிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் தன் பங்குக்கு 1922 ஏழாம் இலக்க இந்திய குடியகழ்வு சட்டம் ஒன்றை நிறைவேற்றி இலங்கையில் இருக்கின்ற இந்திய தொழிலாளர்களின் நலன்களை கவனித்துக் கொள்ள ஒரு முகவரையும் நியமித்தது. இதனைத் தொடர்ந்து 1923 இலங்கை அரசாங்கம் குடிவரவு தொழிலாளர்களுக்கான கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டாளர் திணைக்களத்தை ஏற்படுத்திய போதும், அது 1931 டொனமூர் ஆணைக்குழுவின் விசாரணையின் பின்னரே அமுலுக்கு வந்தது. இதற்கிடையில் 1927 இலங்கையில் கடமை புரிந்த இந்திய முகவர் ரங்கநாதனின் கணிப்பீட்டினை அடிப்படையாக கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச கூலி கட்டளை சட்டம் கொண்டுவரப்பட்டு அதன் கீழ் சம்பள சபைகள் உருவாக்கப்பட்டன. இவை தொழிலாளர்களை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்க முன்னேற்றங்களை கொண்டிருந்த போதும், இந்த சம்பள சபைகளில் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் பெரிய கங்காணிகளாக இருந்ததால் அது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டதாகவே போய்விட்டது. இந்தியாவில் தீவிரமடைந்திருந்த பிரித்தானியாவுக்கு எதிரான தீவிர சுதந்திர போராட்ட காற்று இலங்கையிலும் பலமாக வீசியது. சேர் பொன்னம்பலம் ராமநாதன் தேசிய தலைவராக போற்றப்பட்ட காலம் அது. இந்திய சுதந்திர இயக்க தலைவர்களான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர் இலங்கையிலும் புகழ்ந்து பேசப்பட்டனர். இவர்களின் பெரிய அளவிலான உருவப்படங்கள் சட்டகம் போடப்பட்டு வீடுகளின் சுவர்களை அலங்கரித்தன. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தொடர்ச்சியாக கொழும்பிலும் மலைநாட்டின் பல பகுதிகளிலும் இந்திய இலங்கை நட்புறவு சங்கங்கள் தோன்றின. இவற்றில் முக்கியமானவை இந்திய சங்கம், அகில இலங்கை இந்திய இளைஞர் லீக் என்பவற்றை குறிப்பிடலாம். விரைவில் இவை மத்திய, ஊவா, வடமாகாணங்களில் கிளைகளை அமைத்தன. ஆனால் அவை தோட்ட தொழிலாளர்களின் உரிமை தொடர்பில் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இவர்கள் அரசியல் உரிமைகளுக்கான அமைப்புகளாக மட்டுமே தமது செயல்பாட்டை மட்டுப்படுத்திக் கொண்டனர்.